திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நாமைத்தேன், வந்தனை செய்ய தலையமைத்தேன், கை தொழமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், மெய் அரும்ப வைத்தேன், வெந்த நீரணி ஈஷர்க்கு இவை யான் விதித்தனவே. சொக்கநாதா உனையே சொல்லும்படி, சொக்கநாதா உனையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் நின்று வினை பாற்றியே, எக்காலும் மீண்டு வாராத கதி மேவுப்பாய் தென்மதுரை தாண்டவனே சொக்கநாதா. நம பார்வதி பதையே அருள் மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புன்னார் திருவடியை அடியே போற்றி வணங்கிக் கொண்டு சைவம் தலை தோங்க தர்மபுரம் திருமடத்தை சாபித்தருடைய திரு கைலாய பரம்பரை ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருடைய ஞானக்கோர் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு கைலாய பரம்பரை ஸ்ரீல ஸ்ரீ காசிவாசி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய பெருமைகளையும் உயிரினுடைய தன்மைகளையும் சைவத்தினுடைய பல உண்மைகளையும் உலகோர் அறியும்படியாக அருந்தொன்று ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓ ஆகிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். சைவ பெரியோர்களே, இந்த உலகிலே ஒவ்வொரு பொருளுக்கும் சில பகுப்புகள் இருக்கிறது, இனங்கள் இருக்கிறது. மலர்கள் என்று எடுத்தால் அதிலே எத்தனையோ இன மலர்கள் இருக்கிறது. இனம் பற்றி சொல்லாமல் பொதுவாக பூ என்று சொன்னால் தாமரையை குறிக்கும். இதே போல கோயில் என்று பொதுவாக சொன்னால் அது தில்லையை குறிக்கும். ஆணவம் கர்மம் ஆகிய மும்மலத்திலே மலம் என்று பொதுவாக சொன்னால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். பதம் என்று சொன்னால் அது சாயுஜ்ய பதத்தையே குறிக்கும். இதே போல பொதுவாக சமயம் என்று சொன்னாலே சைவ சமயத்தை தான் குறிக்கும். ஏன் சைவ சமயத்தை தான் சைவம் என்ற சொல் குறிக்கும் என்றால், சைவ சமயமே சமயம் என்று ஏகார தேற்றத்திலே தாய்மான சுவாமிகளும் சைவத்தின் மே சமயம் வேகில்லை என்று திருமூலதேவனாயினார் தன்னுடைய வாக்கிலும் கூறி அறிவித்து இருக்கிறார்கள். அந்த சைவ சமயம் ஏன் மேலான சமயம் என்றால், மற்ற சமய கோட்பாடுகள் எல்லாம் காலத்தாலும் இடத்தாலும் வேறுபடக்கூடியது, மாறுபடக்கூடியது. ஆனால் நம்முடைய சைவத்தினுடைய உண்மைகள் மட்டுமே என்றைக்கு மாறாது ஒருபடித்தாகவே இருக்கும். அதுக்கு மாற்றம் என்பதே இல்லை. அன்று சொன்னதையே இன்றும் சொல்லும், என்று சொன்னதைத்தான் என்றும் சொல்லும். ஏன் சைவம் மட்டும் மாற்றம் இல்லாமல் அப்படியே கொள்கையிலே நிற்கிறது என்று சொன்னால், சைவம் பேசுகின்ற பொருள் என்றைக்கும் ஒருபடித்தானது. அந்த ஒருபடித்தான அவைகள் எது பேசப்படுகிறது என்றால், அதுதான் இறை உயிர் தடை, அதாவது பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் இந்த மூன்றையும் ஏன் நம்முடைய சைவம் பேசுகிறது என்று சொன்னால், இந்த மூன்றுமே நித்திய பொருள், மற்ற பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடியது, இவை மட்டும் என்றுமே உள்ளது. ஆகையினாலே தான் நம்முடைய சைவ சமயமானது தன்னுடைய கொள்கையிலே மற்ற சமயங்கள் எல்லாம் கீழே இருக்க ராஜாங்கத்தில் அமர்ந்த வைதிக சைவம் அழகுது அங்கோ என்பார் தாய்மான சோழர். அந்த சைவத்திலேயே நம்மளுடைய உண்மையான ஒரு கொள்கை என்னவென்றால், இறைவன் ஒருவன், ஆனால் உயிர்கள் எண்ணற்றது. எண்ணற்ற உயிர்கள் இருந்தாலும் கூட இந்த ஒன்றாகிய அந்த இறைவன் இன்பப் பொருளாக இருக்கிறான். ஆனால் உயிர்கள் பல பிறவி துன்பத்திலே பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த உயிர்களை பந்தித்திருக்கின்ற ஆணவ மலம். எனவே இந்த ஆணவ மலம் நீங்கி உயிர்கள் சிவத்தை அடைதல் வேண்டும். இதுதான் சைவத்தினுடைய கொள்கை. சைவத்தினுடைய கொள்கை எது என்று சொன்னால், வீடு பேரு. வீடு என்றால் விடுபடுதல், பேரு என்றால் சிவப்பேரு, பாஷத்தில் இருந்து விடுபடுதல். இப்படி இந்த உயிரானது பாஷத்தில் இருந்து விடுபடுதல் என்றால், பாஷமோ ஜடம் தானாக நீங்காது. அந்த பாஷத்தை நீக்கிக் கொள்ள உயிரும் அறியாது, இயராது. ஆகினாலே அந்த பாஷ நீக்கமே அவசியம் என்ற காரணத்தினாலே இந்த உயிர் இறைவனது உபகாரத்தால் அல்லாது, அனுக்கிரகத்தால் அல்லாது, அருளால் அல்லாது இந்த உயிருக்கு வீழ்ச்சி இல்லை. எனவே இறைவன் தான் முதன்மை பொருள், அவனுடைய அனுக்கிரகம் தான் உயிருக்கு முற்றிலும் தேவைப்படுகிறது. இந்த உயிரானது பக்குவம் அடைவதற்கு இறைவனானவன் பிறப்பு இறப்பை கொடுத்து பக்குவப்படுத்துகிறான். அப்படி பக்குவப்படுத்துகின்ற பொழுது இறைவனை ஒப்பும் மலபரிபாகம் சத்திரிபாதம் எய்துகின்ற பொழுது அந்த பெருமானது அருளானது குருவாக உயிர்களுக்கு வந்து இதுவரை அந்த உயிரினை பந்தித்திருக்கின்ற ஆணவமாகிய படலத்தை பிழித்து அந்த உயிரோடு இயந்திருக்கின்ற சிவத்தை உயிர் காணும்படியாக செய்கிறது. எனவே இறைவனது கருணையினாலே தான் இந்த உயிரானது முதலில் தன்னை உணர்கிறது. தன்னை உணர்ந்த பின்பு தன்னை பந்தித்த அந்த பாஷ தலைகளை உணர்கிறது. அப்படி உணர்ந்த பின்பு இந்த ஆன்மா தனக்கு மேலான அந்த தலைவனது சகாயத்தால் அன்றாவோ நாம் இந்த கதி பெற்றோம் என்று இறைவனை முற்றிலும் உணர்கிறது. எனவே முதலிலே தன்னை அறிதல் செய்வது இறைவனது கடமை. அதாவது உயிர்களையே உயிர் அறியும் முடியாக செய்கின்ற பொழுது மத்தியத்திலிருந்து ஆன மரத்தை அறிய முடியாத செய்யும். அதற்கு பின்புதான் இதற்கெல்லாம் மூலமாயிருக்கின்ற சிவத்தை அறிந்து சிவத்தோடு அற்புதமாக கலந்திருக்கும். இதை நம்முடைய 11 திருமுறையிலே பட்டினத்து அடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவையிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். பொருவிடைபாக மங்கை பங்க கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடைத்தலின், உன்னுடைய அருள் கிடைத்தலினாலே மாயப்படலம் கீறி சிவமாக உன்னை காண முடியாதபடி என்னோடு இருக்கின்ற உமை இதுவரை மறைத்து நின்று காண முடியாதபடி செய்த அந்த ஆணவமாகி அந்த மாய படலத்தை கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின், ஞான நாட்டம் ஞானக்கண் அங்கே பெற்ற பின் யானும் நின்பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன். ஏன் பிறர் என்பது எது? தன்னை பந்தித்திருக்கின்ற அந்த பாஷத்தலைகள். தன்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன், நின்னிலை அத்தனையும் கண்டேன், என்னே நின்னை காணாமாத தன்னையும் காணா தன்மையோரே. ஆகையினாலே இறைவனது அனுக்கிரகத்தால் தான் இந்த உயிரானது தன்னை உணர்கிறது, பந்தித்த பாஷத்தலையை உணர்கிறது. அதற்கு பின்பு இதையெல்லாம் உணர்த்திய அந்த சிவத்தை இந்த உயிர் உணர்த்துகிறது. இந்த அருமையான அனுபவ செய்திகளை எல்லாம் நம்முடைய ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் தன்னுடைய சிவபோபசாரம் என்கின்ற அந்த அருமையான ஒரு ஞான நூலிலே இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு விளக்கமாக எடுத்து தருகிறார். 81 திருப்பாடலிலே வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி இந்த உயிர்கள் இருக்கிறதே அது பாசத்தால் பந்திக்கப்பட்டிருக்கிறது, சிவத்தை அறியாமல் இருக்கிறது. இந்த உயிருக்கும் அறிவு உண்டு, ஆனால் உயிர்களுடைய அறிவுக்கும் அறிவுடை பொருளாகி சிவத்திற்கும் என்ன வித்தியாசம்? உயிர் அறிவித்தால் அறியும், ஆனால் சிவம் அறிவிக்காம தானே அறியும். எனவே உயிருக்கு அறிவிக்க அறியும், இது உயிரினுடைய இலக்கணம். சிவம் எந்த ஒரு கருவிகரணமும் துணையின்றி அறியும், ஆனால் உயிர் கருவிகரணங்கள் துணையோடு தான் அறிய வேண்டியிருக்கிறது. எனவே உயிருக்கு அறிவித்தால் அறிவிக்கும் தன்மை உண்டு, கருவிகரணங்கள் துணையும் தேவைப்படுகிறது. இந்த கருவிகரணங்களை சென்று பட்டுவதற்கு உயிருக்கு அறிவு இல்லை, ஏனெனில் அறிவிக்க வேண்டும் அதை பட்டுவதற்கு. எனவே அறிவில்லாத காரணத்தினாலே உயிர் கருவிகரணங்களை சென்று பற்றாது, ஆனால் கருவிகரணங்களோ ஜடம், அது சென்று உயிரை பற்றாது. அப்படி இருக்க இந்த உயிருக்கு கருவிகரணங்களை கூட்டி வைப்பது சிவம். எது கூட்டி வைக்கிறது? உயிரை போல் அல்லாது தானே அறிகின்ற தன்மையும், கருவிகரணங்கள் இல்லாமல் அறிகின்ற தன்மையும் கொண்ட அந்த சிவமே உயிர்களுக்கு இந்த தத்துவங்களை கூட்டி அறிகின்றான், கூட்டி உபகாரம் செய்கின்றான் என்று அழகாக சொல்லப்படும். எனவே இறைவனது உபகாரம் என்று எந்த ஒரு உயிரும் இல்லை என்று அறுதியிட்டு கூறுகின்றார் நம்முடைய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் 81வது திருப்பாடல். பாஷம் ஷடம் உயிரோ தானாக பற்றறியா, பற்ற அறியாது ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி பூஷர் என்றும் செய்பவனே தானே. திரும்பி அருள் செய்யாமல் உய்பவர்கள் உண்டோ உரை? பாஷம் ஷடம், பாஷமானது ஜடம், அது உயிரை சென்று பற்றாது. உயிரோ தானாக பற்ற அறியாது, உயிருக்கு அறிவித்தால் அறிவிக்கணும், அந்த அறிவை எழுப்புவதற்கு அறிவிக்க ஒன்று வேண்டும், அது சிவம். அது கருவிகரணங்களை கூட்டித்தான் அறிவிக்க முடியும். ஆகையினாலே உயிர் தானே அறிவது இல்லை. ஏன் அது அறிவிக்க அறிவது? கருவிகரணங்கள் துணை தேவைப்படுகிறது. ஈசன் இரண்டும் இணைத்து ஆட்டி, அப்பொழுது உயிர்கள் மீது இருக்கின்ற கருணையின் மிகுதியினாலே தான் நம்முடைய பரம்பொருளாகிய அந்த பெருமான் உயிரையும் சிவத்தை இணைத்து ஆட்டி பூசல் என்றும் செய்பவனே தானே. அந்த இரு செயல்களையும் செய்பவன் அந்த பெருமானே, பூசல் என்றும் செய்பவனே தானே. திரும்பி அருள் செய்யாமல் உய்பவர்கள் உண்டோ உரை? இப்படி அவனது திருநோக்கம் இன்றி உய்பவர்கள் உளரோ என்று அழகாக இந்த செய்தியை நம் மனதிலே பதியும்படியாக செய்கின்றார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். ஆகையினாலே இறைவன் தான் உயிர்களுக்கு கருவிக்கரணங்களை கூட்டு வைக்கிறான். எனவே இந்த உயிருக்கு சுதந்திரம் இல்லை, அறியவும் அறியாது. அவனது உபகாரம் இவனுக்கு தேவைப்படுகிறது ஆன்மாவுக்கு. எனவே அவனது அனுக்கிரகம் பெறாத உயிர்கள் எதுவுமே இல்லை என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு செய்தி, எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் ஒன்று, அதாவது இறைவன் முன்பாக பல்லுயிரும் ஒக்கப்பார்க்கும் பண்பு என்று பட்டினத்தார் 11வது திருமறையிலே சொல்லி காட்டுறார். எல்லா உயிர்களுக்கும் இறைவனது கருணை நோக்கம் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் சில ஆன்மாவுக்கு ஞானம் என்பது கிடைக்கிறது, ஆனால் அதே நேரத்திலே சில ஆன்மாக்களுக்கு ஞானம் என்பது கிட்டாது, மாயையிலே சென்று விடுகிறார்கள். மதுரையிலே இருக்கின்ற மங்கையர்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் சைவ ஞானம் பெற்று திளைத்து நிற்கிறார்கள், ஆனால் மற்றையோரெல்லாம் சமண இருளிலே மூழ்கினார்களே, இதற்கு என்ன காரணம் என்பதற்கு அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி? 82வது திருப்பாடலிலே, முற்றின்பமாம் அருளில் மூழ்குவதும் மோகமிகு சிற்றின்ப மாம் அருளில் சேர்குவதும் உற்று இங்கு அறிந்தான் என் நெஞ்சே, அகிலாண்டம் எங்கும் செறிந்தான் செயலே தெளி. அருமையான ஒரு செய்தி. ஒரு ஆன்மாவிடம் ஞானம் பிரகாசிப்பதற்கும் இன்னொரு ஆன்மாவிடம் ஞானம் பிரகாசியாது மாயையால் தாக்கப்படுவதற்கும் என்ன காரணம் என்றால், அதுவும் ஈசனது செயலே, அதுவும் ஈசனது செயலே. திருநாவுக்கிருஷ்ணாயனார் புராணத்தில் சொல்லி காட்டுகிறார் இல்லையா, முன்னம் நமையடைய தவமுயன்றா, அந்த அழுது தவத்திலே சிறிது பழுத்து இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார் அல்லவா. ஆகையினாலே ஞானம் பெறுவதற்கு ஈசனது அருள்தான், பெறாமை இருந்து மாயிலே மயங்குவதும் அதுவும் ஈசனது செயல்தான். ஏன் உயிர் ஒரு உயிருக்கு ஞானம் கிடைக்கும்படி செய்கிறான், இன்னொரு உயிருக்கு மாயை மயங்கும்படி செய்கிறான் என சொன்னால், அது அந்த ஆன்மாவிடம் இருக்கின்ற பக்குவத்தன்மையே காரணம், மலத்தடிப்பே காரணம். ஆகையினாலே உயிரினுடைய பக்குவத்திற்கு ஏற்பதால் இறைவனானவன் ஒரு உயிரிடத்தை ஞானத்தை முதிக்க செய்கிறான், மற்ற உயிர்களிலே மாயையிலே மூழ்கும்படியாகவும் செய்கிறான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறான். முற்றின்பமாய் முற்றின்பமாம் அருளில் மூழ்குவதும், சில உயிர்கள் அருளிலே கிடைப்பதற்கும், மோகமிகு சிற்றின்பமாம் அருளில் சேருவதும், மற்ற உயிர்கள் சிற்றின்பமாகிய மாமருளில் சேருவதும். ஏ மாமருள்னர், இந்த மயக்கத்தை உயிரால் நீக்க தெரியாது இயலாது, அந்த மயக்கத்தை தருகின்ற மாயையும் தானே விலகாது ஜடம். அப்ப இறைவன் உபகாரத்தால் அன்றி அவன் விளக்கினால் அன்றி விலகாது. அவன் எப்பொழுது விளக்குகிறான், பக்குவம் அறிந்துதான் விளக்குவான். அதனால மா மருளின் சேருவதும், ஒற்று இங்கு அறிந்தான் என் நெஞ்சே, அகிலாண்டமெல்லாம் செறிந்தான் செய்யலே தன். எனவே எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கின்ற அந்த பெருமானது செயலே என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறான். இதைத்தான் அவனது அனுக்கிரகம் பெற்று அவன் அருளை துணையாக கொண்டவர்கள் சிவத்தை காணுகிறார்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று அழகாக சொல்லி காட்டுவான். இறைவனது அனுக்கிரகம் இருந்தால் அவனை நினைக்கும்படியே செய்வான், திருவடி ஞானம் கிட்டும்படியாக செய்வான். அந்த ஞானத்தை உயிர்களுக்கு கூட்டி வைப்பதும் சிவனே. இதைத்தானே நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு ஞானப்பாலை கொடுத்து ஞானமயமாக்கினார், ஞான சம்பந்தரானார். ஆகையினாலே இறைவனை உயிர்களுக்கு அவனே அருள் கொடுத்து வணங்கும்படியாக செய்கிறான், அவனே ஞானத்தை ஊட்டுகிறான். இன்னும் சொன்னார், இந்த உயிர்கள் ஓரோ வேளை தன்னை மறந்தாலும் அந்த பக்குவ உயிர்களுக்கு இறைவனே சென்று நினைவூட்டுவானா. இது ஒன்பதாம் திருமலையிலே வேணாட்டடிகள் அழகாக சொல்லுகிறார். திருவிசைப்பால் வருகிற அருமையான ஒரு தொடர் வேணாட்டடிகள். நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்துதொழும் தொழும்பனேன், ஒன்றே ஒருகா நினையாமல் இருந்தாலும் இருக்க ஒட்டால் நான் எப்பொழுதுமே உன்னை நான் வணங்கிக் கொண்டிருக்கின்ற பேச்சினை பெற்றிருக்கின்றேன். நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மறவாறு ஒருதாறு மறவாறு குன்றாக உணர்வுடைய அவர்களுக்கு என்ன ஒரு துணை நிற்கின்றது, ஒருதால் நினையாமல் இருந்தாலும் இருக்கவற்றாய். ஒருவேளை இந்த ஆன்மா லேசாக தன்னை விட்டு திருவடி பிழைத்தல் செய்தாலும் இறைவனானவன் அதிலிருந்து விலக்கி தன்னை நினைக்கும்படியாக செய்கிறார். என்னை நினைக்க தன்னை தருவான் என்று அழகாக தேவாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அனுக்கிரகம் இல்லை என சொன்னால் இறைவனானவன் அவருக்கு மறைப்பு துளிலேயே கொடுப்பார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று செல்வார். வழியிலே செல்லுகின்ற பொழுது ஒரு நண்பர் அழைத்து, என்ன பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டதே என்று ஒரு பேச்சை கொடுத்து தேநீர் கடைக்கு சென்று நேரத்தை வீணாக்கி, சரி நேரமாகிவிட்டது வீட்டிற்கே போகிறேன் என்று திரும்புகின்ற சில பேர்கள் உண்டு. காரணம் ஏன், அவர் வணங்க நினைத்தாலும் அன்று அருள் கூட்டி வைக்கவில்லை. இதை அழகாக நம்முடைய அப்பர் சுவாமிகளை சொல்லி காட்டுகிறார். நின்னை எப்போதும் நினையல் ஓட்டாய், இந்த உலகிலேயே மயங்கும்படியாக செய்து மாயையிலேயே என்னை அவிழ்த்தி என்னை நினையாது உன்னை நினையாது இருக்கும்படி செய்வாய். நின்னை எப்போதும் நினையல் ஒட்டாய். நீ நினைய போயின் பின்னை அப்போதே மறப்பித்து பேர்த்து ஒன்று நாடுவித்து உன்னை நினைக்க வேண்டும் என்று ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் நீ வேறொன்றை குறிக்கிடும்படியாக செய்து உன்னை நினைக்காபடி செய்து விடுவாய். கோயிலுக்கு செல்பவர் அங்கே நண்பர் கூடுவார், வாருங்கள் பார்த்து நாடாகின்றது. இது இறைவனது செயல். ஆகினாலே ஒருவன் திருவடி ஞானம் பெற்று அங்கே மேலோங்கி நிற்பதற்கும் மாயையிலே அங்கே மயங்கி நிற்பதற்கும் காரணம் எல்லாம் ஈசன் செயலே. அப்ப ஈசன் செயல் என்ன சொல்லுகின்ற பொழுது ஈசன் அந்த பக்குவத்திற்கேற்பவே அந்த ஒரு தன்மையை கொடுக்கின்றான். அடுத்து 83வது திருப்பாடல், அருமையான ஒரு திருப்பாடல். இறைவன் எச்சியரையும் இந்த உயிர்கள் செய்யும்படியாக அவனே தூண்டுகிறான். ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதானே. அப்படி ஆடுகின்ற பொழுது இந்த உயிருக்கு நன்றும் கிடைக்கும், நலமும் கிடைக்கிறது, தீங்கும் கிடைக்கிறது. அப்படி நலமும் தீமும் இறைவனால் தான் கிடைக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இறைவனால் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவன் தான் இயக்குகிறான். இப்படி இறைவன் தான் இயக்குகிறான் என்பதை அறிந்தும் நாம் படுகின்ற இன்ப துன்பத்தை எல்லாம் அவன் உடலிருந்தே அறிகிறான் என்பதை அறிந்தும் கூட நாம் இது அறியாது, அவன் கொடுத்தது என நினையாது, என்ன நினைச்சு என்ன சொல்லுகிறோம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று நாம் வேண்டுவது மிகை தேவையில்லை. இதைத்தான் 83வது திருப்பாடலே அழகாக சொல்லி காட்டுகிறார். என்னிடத்தில் நின் செயலே இல்லை என்றால் யாதுரினும் நின்னிடத்தில் யான் வேண்டல் நிச்சயமே. உன்னுடைய செயல் இல்லாமல் எல்லாம் என் செயல் தான் என சொன்னால் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று உன்னிடம் கேட்பது நியாயம். என்னிடத்தில் இன்மை உயிர்க்கு உயிர் நீ இன்மை இருந்து இயற்றின் நன்மை தீமைக்கு ஏதுவோனா? ஆனால் என்னுடைய செயல்கள் அனைத்திற்கும் காரணமாக நீ இருக்கின்ற காரணத்தினாலே, நம்மோடு எப்பொழுதுமே நீ உடன் இருக்கின்ற காரணத்தினாலே, என்னோடு இருந்து இருக்கின்ற காரணத்தினாலே நான் ஏன் உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவனிடத்தே நான் எது வேண்டும் என்று கேட்பது மிகை. நான் கேட்டால் அது கிடைப்பதும் இல்லை, கேடாமல் சில இது வருவதும் உண்டு. ஆகையினாலே எதையுமே இந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவனே எதையும் செய்கின்றான், அவனே எதையும் கொடுக்கின்றான். இதைத்தான் அழகாக இந்த திருப்பாடலிலே சொல்லி காட்டுகிறார். என்னிடத்தில் நின் செயலே இல்லை என்றால் யாதிரனும் என்னிடத்திலே யான் வேண்டல் நிச்சயமே. என்னிடத்தில் இன்மை உயிர்க்கு நீ இன்மை இருந்து ஏற்று நன்மை தீமைக்கு ஏதுவோனான். ஆகையினாலே இறைவனிடம் நாம் எதையும் வேண்டுதல் வேண்டாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அது சொல்லி காட்டுகிறாரே, வேண்டி நீயாக அருள் செய்தார். நான் கேட்டான் எதையும் கொடுக்கிறாய், கேடாமலும் கொடுக்கிறாய். ஆகையினாலே இறைவனே உயிர்களுக்கு அவன் அறிந்து கொடுக்கின்ற காரணத்தினாலே நாம் என்ன செய்தல் வேண்டாம், அவனிடம் கேட்க வேண்டியதில்லை. ஏதாவது நன்றோ செய்தோ வரினும் இது இறைவன் தந்தது என்ற ஒரு உண்மைதான் நான் அறிந்து கொள்ள வேண்டுமே அன்றி நம்முடைய விருப்பத்தின் பேர் இது வேண்டாம் அது வேண்டும் என்று கேட்பது மிகை என்று இங்கே அழகாக இந்த திருப்பாடலிலே நமக்கு ஒரு பெரிய உண்மையினை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு திருப்பாடல், 84வது திருப்பாடல். இந்த 84வது திருப்பாடல் என்ன ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது என சொன்னார், திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற ஆட்டுவித்தால் ஆறுவர் ஆடாதாரே என்ற ஒரு செய்தியை மனதிலே எப்பொழுதுமே நம் மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் பேசுகிறேன் என்றால் இது நான் பேசுகிறேன் என்பது அன்று, என்னை பேசிவிக்கின்றான். பன்னியனுள் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திருவருளானே என்று அப்பர் சுவாமிகள் திருச்செங்காட்டமுடி பதிகத்திலே சொல்லி காட்டுகிறார். நானா பாடுகிறேன், பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து, இது அருளின் வழியாக நிகழ்கிறது. ஞானசம்பந்தர் பெருமானும் அதைத்தானே சொல்லியிருந்தார், மாணிக்கவாசகர் பெருமான் மார்க்கும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆகையினாலே இறைவனது திருவாக்கினாலே பாடுகிறேன், அவனது அருளினாலே சொல்லுகின்றேன், சொல்லுக்கு அறியானை சொல்லிய திருவடி கீழ் என்று அழகாக நம்முடைய மணிவாசக பெருந்தகையை அங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆகையினாலே நாம் அருள்வயப்பட்டே நடக்கின்றோம். யார் ஒருவர் தன்னுடைய செயல் அனைத்துமே அருள்வழி நடக்கிறது நடக்கிறோம் என்பதை உணர்கிறார்களோ அவர்கள்தான் பக்குவப்பட்ட பெரியார்கள். நானே செய்தேன், நானே வல்லவன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் சிறியர். எனவே யார் பெரிய யார் சிறியர் என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். நாம் பெரியம் என்னும் அதை நாடாது நடக்குமவர் தாம் பெரியர் என்று மறை சாற்றியிடும். நாம் பெரியர் என்பார் சிறியர் இவர் அலாது இவ்வுலகில் துன்பார் சுமப்பார்கள் சொல். நமக்கு நன்மையே அறிய நாமே வல்லம் என்ற உணர்ச்சிகளை நாம் களைதல் வேண்டும். நான் வல்லவன், நான் எதையும் செய்வேன், நான் எதையும் செய்வேன் என்று அந்த பற்றி அறுத்தல் வேண்டும். நமக்கு நன்மை அறிந்து அறிக்க வல்லால் முதல்வனே என்று அவன் அருள் வழி அடங்கி நடத்தலே அவர்களே அப்படி உழுக வல்லார்களே பெரியவர்கள் ஆவார்கள். இதுதான் மறை பேசுகிறது என்று மறை சாற்றியிடும். அது அல்லாமல் நானே வல்லன், நானே செய்தேன் என்ற உணர்ச்சி ஒழுகுவோர்கள் சிறியவராவார்கள். சரி, பெரியவர்கள் ஆனால் என்ன, சிறியவர்கள் ஆனால் என்ன? அவர்களெல்லாம் நானே செய்தேன் என்று நினைத்தவர்களெல்லாம் அந்த சிறியவர்களெல்லாம் துன்பத்தை தவிர வேறு ஒன்றும் அனுபவிக்க இயலாது. அவர்களுக்கு துன்பமே சுமம், அதான் துன்பா சுமப்பார்கள், அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். எனவே இன்பமே என்னானாலும் துன்பம் இல்லை என்ற ஒரு கதி நமக்கு கிடைக்க எல்லாம் அவனருள், எல்லாம் அவன் செயல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருதல் வேண்டும். அதுவே பெரியவர்களது இலக்கணம் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். நாம் பெரியம் என்னும் அதை நாடாது நடக்கும் அவர் தாம் பெரியர் என்று மறை சாற்றுபவர். ஆக அந்த மமதையை யார் அடக்கி நிற்கிறார்களோ அவர்கள் பெரியர் என்று வேகம் சாட்டும். நாம் பெரியர் என்பார் சிறியர் இவர்களாவது இவ்வுலகில் துன்பா சுமப்பார்கள் சொல். இவர்களே இந்த உலகத்திலே இந்த சிறியர்கள் தான் துன்பத்தை அனுபவிப்பார்கள். எனவே நம் செயலால் எதுவும் இல்லை. இந்த கருத்து அப்படியே மூர்த்தி நாயனார் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு நித்தனம் சந்தனம் அழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்நாடக தேசத்து அரசன் ஒருவன் இந்த பாண்டி நாட்டை கை கொண்டு புற சமயங்களுடைய ஒரு போதனையின் காரணத்தினால் மூர்த்தி நாயனாருடைய தொண்டு தடைபடும்படியாக செய்கிறார். அப்பொழுது மூர்த்தி நாயனார் என்ன நினைத்தார், எல்லாம் சிவன் செயல் என நினைத்து எம்பெருமானிடம் சென்று ஒரு நல்லவர்கள் ஆடுகின்ற நாள் எப்பொழுது வரும், என்னுடைய தொண்டு முட்டு இல்லாமல் எப்பொழுது நடைபெறும், நல்ல ஒருவன் ஆளும்படியாக நீயே அருள் புரிதல் வேண்டும் என்று இறைவனை விண்ணப்பிக்கிறார். அதன்படிதான் தீங்கு செய்த கர்நாடகத்து தேயன் இரவோடு இரவாக உலக வாழ்வை நீத்தான். அப்பொழுது பட்டத்து யானையானது தகுந்த அரசனாகிய மூர்த்தியாரையே தேர்ந்தெடுத்தார். ஆனா அவர் வந்து செய்யலாம், சுக்கநாத பெருமானது செயல் அல்லவா? ஆகையினாலே நன்றி சொன்னாலும் தீர்ந்து நன்றாலும் அது நம் செயல் என்று நினைத்தல் கூடாது. எல்லாம் சிவமே தந்தது என்று நாம் கொள்ளுதல் வேண்டும். ஆகையினாலே சித்திரையுடையவர்கள் தன் செயலே என்று மயங்குவார்கள், அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். எல்லாம் அருள் வழியே நடக்கிறது என்று உணர்பவர்கள் பேரின்பத்தை தூய்ப்பார்கள் என்று இந்த 84வது திருப்பாடலில் அருமையான ஒரு செய்தியை நமக்கு தெரியப்படுத்துகின்ற நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள்.